ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
சிவாய நமஹ. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ஆறாவதான கைலாச சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 20. இனி வரக்கூடிய அத்தியாயங்கள் எல்லாம் துறவிகளுக்கான விதிமுறைகளை பற்றி கூறுவதாக உள்ளன. முருகன் கூறுகிறார், வாமதேவரே, துறவிகள் தலை மழித்தலையும் நீராடுவதையும் முறையோடு செய்தால்தான் அவர்களுக்கு தூய்மை வருகிறது என்பதை கூறுகிறேன். கேளுங்கள். சீடன் குருவை வணங்கி அவரது அனுமதி பெற்று தலையை மட்டும் நனைத்துக் கொண்டு கட்டிய துவராடையோடு தலை மழித்தலை செய்து கொள்ள வேண்டும். முதலில் கண்ணை மூடிக்கொண்டு வலக்கை கட்டை விரலையும் மோதிர விரலையும் இணைத்து பட் என்கின்ற அஸ்திர மந்திரத்தை கூறி மணித்தலை செய்யும் கத்தியை சிவம் என கூறிக்கொண்டு நீரால் புரட்சிக்க வேண்டும். முதலில் வலது புலம் அறிந்து மழித்தலை செய்து கொள்ள வேண்டும். தலையில் ஓர் இலையை வைத்து மழித்த முடியை இலையில் தான் போட வேண்டும், தரையில் போடக்கூடாது. தலை மற்றும் முகத்தில் உள்ள ரோமங்களையும் மழிக்க வேண்டும். கை கால்களில் உள்ள நகங்களையும் மழிக்க வேண்டும். பின் துளசி, வில்வம், அரசு முதலிய மரங்களின் அடியில் உள்ள மண்ணை எடுத்துக்கொண்டு அதை 3 பாகமாக பிரித்தெடுத்துக் கொண்டு முதலில் ஒரு பாகம் மண்ணை கால்களிலும் மற்றொரு பாகம் மண்ணை முகத்திலும் 3வது பாகம் மண்ணை தலையிலுமாக தேய்த்துக் கொண்டு நதியில் மூழ்க வேண்டும். பிரணவமான ஓங்காரத்தை 16 முறை ஜபிக்க வேண்டும். 12 முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். திரும்பவும் மண்ணை எடுத்து கால்களையும் வயிறு, துடை, இடுப்பு முதலிய இடங்களையும் சுத்தி செய்து கொண்டு சூரியனை காண வேண்டும். பின் தண்டத்தை கையிலேந்தி தனக்கு தீட்சை அளித்த குருவையும் சிவபரம்பொருளையும் மனதில் தியானித்த வண்ணம் மும்முறை நெடுஞ்சான்கடையாக நிலத்தில் தோய்ந்து வணங்கி பின் 5 அங்கங்களும் பூமியில் படும்படியாக ஒரு முறை வணங்க வேண்டும். பின் நீரில் மூழ்கி உடலில் உள்ள மண் முழுவதும் நீங்குமாறு நன்கு குளிக்க வேண்டும். பின் விரஜாகோமம் செய்த விபூதியை உடலில் பூசிக்கொண்டு மும்முறை ஓம் என கூறி மறுபடியும் நீராட வேண்டும். இதன் பின் திருநீற்றை நெற்றியில் 3 பட்டையாக அணிந்து முறைப்படி நடுப்புகளில் செய்ய வேண்டிய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும். இதற்கு மேல் பரம்பொருளான சிவபெருமானையும் அம்பிகையையும் பூஜித்து வணங்கி பிக்ஷைக்காக சான்றோர்களான அந்தணர்கள் வீடு செல்ல வேண்டும். கிடைத்த பிக்ஷை எதுவானாலும் அதையே உட்கொள்ள வேண்டும். கெட்டு போன பிக்ஷையை ஏற்கக்கூடாது. துறவிகளுக்கு உள்ளது 4 கர்மாக்கள் தான். அவை ஒழுக்கம், நீராடுதல், பிக்ஷை பெறுதல், தனித்திருந்து தியானித்தல் ஆகியன. இது தவிர 5வது என ஒரு கர்மாவும் இல்லை. உலர்ந்த சுரைக்காய் பாத்திரம், மூங்கினாலான பாத்திரம், மரத்தாலான பாத்திரம், மண் பாத்திரம், இவைகளே துறவிகள் கொள்ளும் பாத்திரங்கள். வேறு 5வதான பாத்திரம் துறவிகளுக்கு இல்லை. தாம்பூலம், உலோகத்தாலான பாத்திரம், விந்து நழுவுதல், வெள்ளையாடை, பகல் தூக்கம், இரவில் அன்னம் ஏற்றல் ஆகிய 6 துறவிகளால் தள்ளத்தக்கவை. தவறான செயல்கள், அரக்கர்கள் போன்றவை ஆதலால் துறவிகள் அச்செயல்களை ஒருபோதும் செய்யவே கூடாது. வாமதேவரே, இதுவரை துறவிகளின் ஒழுக்கம் பற்றி கூறினேன். இனி கேட்க விரும்புவது யாதோ கூறுங்கள். வாமதேவர் கேட்கிறார், முருகா, முக்தி பெற்ற துறவிகளுக்கு எரியூட்டுதல் இல்லை. அவர்கள் இறந்ததும் அவர்களது உடலை குழியில் புதைப்பதுதான் வழக்கம் என்பதை கேட்டுள்ளேன். குருவான முருகா, என் மேல் கருணை கொண்டு துறவிகளின் இறுதி யாத்திரை பற்றிய சடங்குகளை விளங்க கூற வேண்டுகிறேன். ஏனெனில் இதை பற்றி முழுமையாக தெளிவாக விளக்கக்கூடியவர்கள் மூவிலர்களும் தங்களைத் தவிர வேறு ஒருவரை காண்கிறேன். சிவகுமாரா, எவர் ஒருவர் பூரணனான பரபிரம்மம் நானே என்கிறதிட நிச்சயமாக அத்வைத வழியில் நின்று இவ்வுடலாகிய கூண்டிலிருந்து வெளியேறி முக்தி பெறுகிறார்களோ அவர் செல்கிற வழி என்ன? மேலும் எவர் உபாசனா வழியில் நின்று உடற்தடைகளில் இருந்து விடுபட்டு பரம்பொருளை அடைகிறாரோ அவர் செல்லும் வழி என்ன? இரண்டிற்கும் உள்ள வேறுபாடுதான் என்ன? இதை தாங்கள்தான் விளக்க வேண்டும். இறைவா, நான் தங்கள் சீடன் அல்லவா? ஆகவே நன்கு சிந்தித்த மகிழ்ச்சியோடு தாங்கள் கூறியருள வேண்டுகின்றேன். முருகன் கூறுகிறார், இப்பொழுது நீங்கள் கேட்டதற்கான பதிலைத்தான் சிவ யோகியான பிருகுமுனிவருக்கு அந்த பரம்பொருளான சிவனே நேரில் கூறியருளினார். அதை உங்களுக்கு இப்பொழுது கூறுகிறேன். ஆனால் தாங்கள் அதை சிவபக்தி உள்ள அமைதியே வடிவான சீடனை தவிர மற்றவர்களுக்கு கூறக்கூடாது. முனிவரே, எந்த ஒரு துறவி சமாதி நிலையிலேயே நின்று சிவ சிந்தனையோடு தன் உடலை துறப்பாரோ அவர் நல்ல திட சித்தமுடையவராக இருப்பின் நிச்சயம் சிவஸ்வரூபமாகவே ஆவார். ஆனால் எந்த ஒரு துறவி திட சித்தமற்றவராக சமாதி நிலையை பெற இயலாமல் இருக்கிறாரோ அவரை பற்றி கூறுவேன். கவனமாக கேளுங்கள். வேதாந்த வாக்கியங்களான உபரிடங்களில் அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள், அதாவது ஞாதா, ஞானம், ஞேயம் என 3 கூறப்பட்டுள்ளன. இம்மூன்றின் உண்மை பொருளை குருவின் திருவாய் மொழியாக கேட்டறிந்த துறவி யமம் யமம் முதலிய யோகங்களை நன்கு பயில வேண்டும். இதை பயிலும் போதே அவர் சிவ தியானத்திலேயே ஒன்று இருக்க வேண்டும். மேலும் அவர் எப்பொழுதும் ஓங்காரமான பிரணவத்தை ஜபிப்பதிலும் அதன் கருப்பொருளை சிந்திப்பதிலுமே மனதை நன்கு ஊன்றி நிறுத்த வேண்டும். இவரே, ஒருவேளை உடல் வலிமை இன்மையால் மனதை ஒருநிலைப்படுத்துவதில் அத்துறவி திறன் அற்றவர் ஆகில் அப்பொழுது எந்தவித பயனையும் எதிர்பார்க்காமல், அதாவது தான் செய்யும் தவத்தின் பயன் கருதாது சிவச்சிந்தனையிலேயே மூழ்கியிருந்து தனது மெலிவுற்ற உடலை நீக்குவாராகில். அப்பொழுது சிவபரம்பொருளின் திருவருளால் நந்தியம்பெருமானால் அனுப்பப்பட்டு புகழ்பெற்ற 5 அதிவாகீக தேவதைகள், அதாவது கட்டளையை நிறைவேற்றுபவர்கள், அந்த துறவியை அழைத்துச் செல்ல வருவார்கள். அவர்களில் ஒருவர் அக்னியின் அபிமான தேவதை, ஒருவர் ஒளியின் விடுவினர், மற்றொருவன் பகல் நேரத்தின் தேவதை, இன்னொருவர் வளர்விரையின் அபிமானி தேவதை, மற்றொருவரோ உத்தராயணத்தின் அபிமானி தேவதை. இந்த 5 அனைத்து ராசிகளுக்கும் அருள் புரிவதற்கென்றே இருப்பவர்கள். இதே போல தூமாபிமானி, தமசாபிமானி, தூமாபிமானி, தமசாபிமானி, ராத்திரி அபிமானி, கிருஷ்ணபக்ஷமான தேய்பிரையின் அபிமானி, தட்சிணாயன மார்க்கத்தின் அபிமானி என 5 அபிமானி தேவதைகளும் உள்ளனர். இவர்களை தட்சிணாயன அபிமானி தேவதைகள் என்பர். இனி இவர்களது தொழில் என்ன என்பதை கூறுகிறேன், கேளுங்கள். இந்நில உலகில் கர்மானுஷ்டானங்களை முறைப்படி செய்து வரும் கர்மயோகக்காரர்கள் மறித்தார் அந்த ஜீவர்களை அவர்களது புண்ணிய செயல்களுக்கு ஏற்றவாறு முன்கூறிய 5 தேவதைகளும் அவர்களை சொர்க்க உலகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். அங்கு அவர்களது புண்ணிய செயல்களுக்கு ஏற்றவாறான இன்பபோகங்களை அவர்கள் அனுபவித்து அந்த புண்ணியம் குறைந்ததும் மறுபடியும் இந்நுலவில் நில உலகில் வந்து பிறப்பார்கள். இது தவிர உத்தராயண மார்க்கத்தின் 5 தேவதைகளும் இந்நில உலகு தொடங்கி மேலுலகம் வரையிலான வழியை 5 பிரித்துக் கொண்டு துறவியை தங்களுடன் அழைத்துக் கொண்டு அக்னி, ஒளி, தினம், அதாவது பகல், வளர்விரை, உத்தராயணம் என்கிற 5 வழிகளிலும் வரிசையாக சென்று இதில் சதாசிவனான சிவ பரம்பொருளின் இடத்திற்கு அவரை அழைத்துச் செல்வார்கள். அங்கு தேவர்க்கும் தேவரான மகாதேவனை வணங்கி அவர் பின்னால் நிற்பார்கள். உலகிற்கு நல்லது செய்வதிலேயே அவர்கள் ஊக்கமுடையவர்கள் அல்லவா? அங்கு வந்த துறவியை கண்ட சிவபெருமான், அவர் நல்லதொரு வைராக்கியத்துடன் இருந்தவர், ஆனால் அவருக்கு மகாமந்திரமான ஓங்காரத்தின் கருப்பொருளை உபதேசித்து தன் சிவகணங்களின் தலைவராக அவரை நியமித்து தன்னை போன்றதான திருமேனியையும், அதாவது சாரூபியம் தந்தருள்வார். இவ்வாறுதான் அவரது திருவருள் அமையும். அவருக்கு அலைவாயாத நிறையான உறுதியான சமாதி நிலையை அருள்வார். தன்னிடம் என்றென்றும் பணி செய்து கிடக்கும் தாசிய பாவமான சக்தியையும் சூரியன் முதலியவர்களின் செயலையும் இவரே செய்ய சக்தி உள்ளவராகவும் ஆக்குவார். அவருக்கு கிடைக்கும் சித்திகளை எங்கும் எவரும் தடுக்க முடியாது. பின் அவருக்கு முக்தி நிலையையும் அருள்வார். அந்த முக்தி நிலை பிரம்மதேவரின் ஆயுள் முடிந்தாலும் இவருக்கு திரும்புதல் என்கிற சூழல் அற்ற நிலை ஆகும். இதுவே அனைத்து செல்வங்களையும் நிறைந்து நிற்கும் உயர்ந்த பதம். இதுவே முக்தி நெறியின் உயர்ந்த பாதை என்பதே வேதாந்த சாஸ்திரங்களின் முடிந்த முடிவு. எப்பொழுது துறவியின் திருமேனி வலியிழந்து மரணத்தை நெருங்கத் தொடங்குகிறதோ அப்பொழுது துறவிகளின் நெறிமுறைகளை அறிந்த மற்ற துறவிகள் அவரை சூழ்ந்து நின்று கொண்டு பிரணவமான ஓங்காரத்தை சொல்லிய வண்ணம் மகாவாக்கியங்களின் பொருளையும் நன்கு விளக்க வேண்டும். அவரது உடலில் உருந்து உயிர் பிரியும் வரையிலும் மரணத் தருவாயில் இருக்கும் துறவிக்கு நிர்குணனான பரமசிவனாரின் நினைவு இருக்குமாறு அருகில் உள்ளவர்கள் சிவநாமாவை உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இனி அனைத்து துறவிகளுக்கும் பொதுவான சடங்கு முறைகளை கூறுகிறேன். துறவி அனைத்து உலகியல் கர்மங்களையும் துறந்து சிவபரம்பொருளை பற்றி நிற்பவர். ஆதலால் அவரது திருமேனிக்கு எரியூட்டுதல் சடங்கு கிடையாது. அது இல்லை என்பதால் அவருக்கு நற்கதி கிடையாது என்பதில்லை. துறவியின் உடலை உரிய முறையில் அடக்கம் செய்யாத அரசனின் அரசு விரைவில் அழிந்துவிடும். அவ்வரசின் கீழ் உள்ள கிராமங்கள் அடியும். அங்குள்ள மக்கள் துன்புறுவர். ஆகவே அந்த துன்பங்கள் அகல அதற்குண்டான வழிமுறைகளை கூறுகிறேன். அச்சமயத்தில் நம இருநியாயச்சை என்பதிலிருந்து தொடங்கி நம ஆமீ வகேத்யகா வரையிலும் உள்ள ஸ்ரீ ருத்ர மந்திரத்தை படிக்க வேண்டும். அதன் பின் ஓங்காரமான பிரணவத்தை சொல்லிக்கொண்டே துறவியை அடக்கம் செய்யக்கூடிய குழியான தேவ யஜனத்தை வண்கொட்டி நிரப்ப வேண்டும். முனிவரே, இவ்வாறு செய்வதால் துறவியின் உடலை உரியபடி அடக்கம் செய்யாது அலட்சியம் செய்த பாவம் நீங்கும். இனி துறவியின் உடலை அடக்கம் செய்யும் முறையை கூறுகிறேன். துறவியின் சீடனோ அல்லது மகனோ இருப்பின் அவர்கள் துறவியின் திருவுடலை முறைப்படி அடக்கம் செய்ய வேண்டும். முனிவரே, அந்த சம்ஸ்காரமான சடங்கின் விதிமுறைகளை கூறுவேனாக. முதலில் துறவியின் உடலை நன்கு நீராட்டி புஷ்பத்தால் பூஜிக்க வேண்டும். நீராட்டும் போது ஸ்ரீ ருத்ரமான நமக சமகங்களையும் ஸ்ரீ ருத்ர சுக்தங்களையும் ஓத வேண்டும். அவரது முன்பு ஒரு சங்கை வைத்து பூஜித்து அச்சங்கினால் நீரெடுத்துத்தான் துறவியின் உடலை நீராட்ட வேண்டும். பின் தலையில் பூவை வைத்து ஓங்காரம் கூறி அவ்வுடலை துடைக்க வேண்டும். முதலில் அணிந்திருந்த கோவணத்தை எடுத்துவிட்ட பின் புதிய கோவணத்தை உடுத்த வேண்டும். அதன்பின் அத்திருவுடலை முழுவதும் திருநீர் கொண்டு பூஜ வேண்டும். நெற்றியில் முப்புரியாக திருநீரை அணிவித்து சந்தனம் கொண்டு தலகமிட வேண்டும். பின் நறுமண பூமாலைகள் அணிவிக்க வேண்டும். திருமார்பு, கழுத்து, தலை, இருக்கைகள், மணிக்கட்டுகள், காதுகள் முதலிய இடங்களில் ருத்ராட்ச மாலைகளை அணிவிக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் போது உபநிட மந்திரங்களை கூறிக்கொண்டிருக்க வேண்டும். பின் தூபதீபங்கள் காட்டி அவ்வுடலை எடுத்து பஞ்சபிரம்ம மயமான அழகான ரதத்தில் அமர்த்த வேண்டும். முதலில் ஓங்காரத்துடன் கூடிய சத்யோஜாதம் முதலிய 5 பிரம்ம மந்திரங்களையும் கூறிக்கொண்டே நறுவண மாலைகள் கொண்டு அந்த ரதத்தை அலங்கரிக்க வேண்டும். பின் நல்ல மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திரங்களை அந்தனர்கள் ஓத ஆட்டம்பாட்டத்துடன் அந்த திருமேனியை கிராமம் முழுவதுமாக திருவோலக்கம் நடத்த வேண்டும். அதன்பின் உடன் சென்ற மற்ற துறவிகள் அந்த கிராமத்தின் கிழக்கு அல்லது வடக்கில் தூய்மையான இடத்தில் நல்ல பவித்திரமான மரத்தடியில் உடலை அடக்கம் செய்வதற்கான குழியை தோண்ட வேண்டும். அக்குழியின் நீளம் அகலம் ஆழம் மூன்றும் அத்துறவி ஏந்தியிருந்த தண்டத்தின் அளவே இருக்க வேண்டும். அதன்பின் பிரணவத்துடன் பூகு பவகா சுவகா என்கின்ற மூன்று வியாகிரி மந்திரங்களையும் சேர்த்து அக்குழியை மந்திர நீரால் புரட்சிக்க வேண்டும். அக்குழியில் வன்னிமரத்தின் இலைகளையும் பூக்களையும் பரப்ப வேண்டும். பின் மேல் நுனி வடக்கு நோக்கி இருக்குமாறு தர்பைகளையும் பரப்பவும். அதன் மேல் ஒரு யோக பீடத்தை வைக்கவும். அப்பீடத்தின் மேல் முதலில் தர்பாசனம், அதன் மேல் மான்தோலாசனம், அதன் மேல் காஷாயமான துவராடையை இட வேண்டும். அதன் பின் சத்யோஜாதம் முதலிய ஐந்து மந்திரங்களை கூறிய வண்ணம் பஞ்சகவ்யத்தினால் துறவியின் உடலை புரட்சிக்க வேண்டும். பின் பிரணவத்தோடு ஸ்ரீ ருத்ர மகாமந்திரங்களை கூறிய வண்ணம் சங்க ஜலத்தால் அத்திருமேனியை நீராட்டி தலையில் பூக்களை வைக்க வேண்டும். இச்சடங்குகளை செய்யும் சீடனோ மகனோ சிவ சிந்தனையிலேயே ஒன்றி இருக்க வேண்டும். அதன் பின் ஸ்வஸ்திவாசன மந்திரங்களையும் பிரணவமான ஓங்காரத்தையும் உச்சரித்துக் கொண்டே துறவியின் உடலை எடுத்து அக்குழியில் யோகாசனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் கிழக்கு முகமாக இருக்குமாறு வைக்க வேண்டும். அதன் பின் நறுவணமுள்ள தூபத்தை காட்டுக. பின்பு விஷ்ணோ ஹவ்யமதம் ஹவ்யமிதம் ரக்ஷஸ்வ ஹே விஷ்ணுவே இந்த ஹவிசான திருமேனியை காத்தருள் என்று கூறி துறவி வைத்திருந்த தண்டத்தை அவரது வலத்திருக்கையிலேயே வைக்கவும். பின் பிரஜாபதே என்கிற மந்திரத்தை கூறி நீருடன் கூடிய கமண்டலுவை அவரது இடது திருக்கரத்தில் வைக்கவும். அதன்பின் கைகளால் அவரது தலையை தொட்டுக் கொண்டு பிரம்ம யஜ்ஞானம் பிரதமம் புரஸ்தாத் என்கிற மந்திரத்தை போதவும். பின்பு இரு புருவ மத்தியில் தொட்டுக்கொண்டு ஸ்ரீ ருத்ரத்தை ஜபிக்கவும். இனி மானோ மகாந்தம் உதமானோ அர்பகம் என்கிற நான்கு மந்திரங்களையும் கூறி துறவியின் தலையில் தேங்காயை உடைக்க வேண்டும். இதனால் துறவியின் தலையில் விரிசல் விட வேண்டும். அதன் பின் குழியை மண்ணால் நிரப்ப வேண்டும். பின் அந்த இடத்தை தொட்டுக்கொண்டு சத்யோஜாதம் முதலிய ஐந்து பிரம்ம மந்திரங்களையும் வேறு நினைவின்றி ஊன்றிய சிவ சிந்தனையோடு ஜபிக்க வேண்டும். இப்படி செய்த பிறகு யோ தேவானாம் பிரதம புரஸ்தாத் என்பதிலிருந்து தஸ்ய பிரகிருதிலீனஸ்ய மகேஸ்வரஹா வரையிலும் உள்ள ஸ்ரீ மகாநாராயணோபனிஷத்தின் மந்திரங்களை ஜபித்தபின் இவ்வுலகியலான பெருநோய்க்கு மருந்தானவரும் அனைத்தும் அறிந்தவரும் சுதந்திரமானவரும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவருள் புரிவதிலேயே நாட்டம் உடையவருமான உமாமகேஸ்வரரை நன்கு சிந்தித்து வந்தித்து பூஜை புரிய வேண்டும். அந்த பூஜை முறையை பார்க்கலாம். ஒரு முள உயரமும் இரண்டு முளம் அகல நீளங்களும் கொண்டதான சதுரமான ஒரு மண்மேடை அமைத்து அதை பசுஞ்சாணியால் மெழுகவும். அதன் நடுவில் உமையொரு பாகனான இறைவனை ஸ்தாபித்து நறுமணம் உள்ள சந்தனம் நுனி முறியாத அரிசியில் செய்த அக்ஷனை அக்ஷதை நறுமண மலர்கள் வில்வதளம் துளசி முதலியவற்றால் இறைவனை பூஜிக்கவும். அதன்பின் ஓங்காரமான பிரணவ மந்திரம் ஓதி தூபதீபம் காட்டுக. பின் ஹவிஸ் எனப்படுகிற வெள்ளை சாதத்தையும் பாலையும் இறைவருக்கு நிவேதனம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி ஐந்து முறை பலம் வந்து பன்னிரண்டு முறை பிரணவத்தை ஓதியவாறே நெடுஞ்சான்கிடையாக விழுந்து வணங்குக. பின்பு பிரம்மமாக லயமடைந்த துறவியின் மனமகிழ்ச்சிக்காக ஸ்ரீமன் நாராயணனை பூஜிப்பது, அன்னம் கொண்டு பலிகரணம் செய்வது, நெய்விட்டு எரியும் விளக்கை தானமளிப்பது போன்றவற்றை செய்யவும். துறவியை அடக்கம் செய்த குழியின் மேல் மண்ணால் ஒரு சிவலிங்க திருமேனியை அமைத்து அதற்கு 16 ரிக்குகள் கொண்ட புருஷ சுத்தத்தால் 16 வித உபச்சாரங்களையும் செய்து நெய்ப்பாயசத்தை நிவேதனம் செய்து அதில் சிறிதளவை எடுத்து பலியாக தரவும். பின் அந்த பாயச பலியை நெய்விளக்குடன் நீர்நிலையில் போடவும். அதன் பின் திசைகள் அதற்கு இடைப்பட்டதான விதிசைகள் ஆகிய எண் திசைகளிலும் வரிசைப்படி பிரணவத்தை உச்சரித்த வண்ணம் ஓம் பிரம்மணே நமஹ என்கிற மந்திரத்தை கொண்டு பிரம்மமாகவே ஆகிய துறவிக்கென சங்கில் உள்ள நீரால் 8 முறை அர்க்கியம் விடவும். இவ்வாறு 10 தினங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். முனிவரே, இதுவரை துறவிகள் மறித்த தினம் முதல் 10 நாட்கள் செய்ய வேண்டிய விதிமுறைகளை கூறினேன். நீ 11வது நாள் செய்ய வேண்டிய கர்மங்களை பற்றி கூறுகிறேன், கேளுங்கள். அத்தியாயம் 22 முதல் முருகன் கூறுகிறார், வாமதேவரே, துறவி மறித்த 11வது நாள் என்று என்ன சடங்குகள் செய்ய வேண்டும் என்பதை உங்களிடம் கொண்ட அன்பினால் கூறுகிறேன். முதலில் மண்ணினால் ஒரு மேடை அமைத்து அதை சாணியால் மெழுக வேண்டும். பின் புண்ணியாக வாசனம் செய்து அந்த நீரால் மேடையை புரட்சிக்க வேண்டும். பின் மேற்கிலிருந்து கிழக்கு வரை அந்த மேடையிலேயே 5 மண்டலங்கள் செய்யவும். சாந்தம் செய்பவர் அதாவது சாந்த கர்த்தா வடக்கு முகமாக உட்கார்ந்து சடங்குகளை தொடங்க வேண்டும். புருஷான் அளவு நீள அகலம் உள்ளதாக ஒரு சதுரமான மண்டலத்தை செய்து அதன் மத்தியில் ஒரு பிந்து அதாவது நடுப்புள்ளி வரைய வேண்டும். அதை சுற்றி ஒரு முக்கோணம், அதை சுற்றி ஓர் அறுகோணம், அதை சுற்றி வட்டமான ஒரு மண்டலம் அதாவது கோடுகள் வரைய வேண்டும். பின் தன்னதனில் ஒரு சங்கை வைத்து பூஜைக்குரிய வழிமுறைகள் படி முறையே ஆச்சமனம் பிராணாயாமம் இதை செய்கிறேன் என்று உறுதிமொழியான சங்கல்பம் செய்து முன்பு கூறிய 5 அதிவாயுக தேவதைகளை தேவேஸ்வரி தேவி என்கிற ரூபங்களில் பூஜிக்கவும். வடக்கு புறம் ஆசனத்திற்காக சில தர்ப்பங்களை போட்டு பின் நீரை தொடுக. மேற்கிலிருந்து கிழக்கு முடிய முன்பு போடப்பட்ட மண்டலத்தின் உள்ளே பீடம் போல பூக்களை வைக்கவும். அந்த பூக்களின் மேல் முன்பு கூறப்பட்ட 5 தேவிகளை ஆவாகனம் செய்க. முதலில் அக்னிக்கொத்து திருவுருவமான ஆதிவாயுக தேவியை ஓமுகீம் அக்னி ரூபாம் ஆதிவாகிக தேவதாம் அவாகயாமி நமஹா என்று கூறி ஆவாகனம் செய்க. இம்மாதிரியே எல்லா இடங்களிலும், அதாவது மற்ற நான்கு அதிவாகிக தேவதைகளையும் ஆவாகனம் செய்யும் போது அந்தந்த தேவதைகளின் பெயரை கூறி ஆவாகயாமி நமஹா என்று ஊகித்துக் கொள்ளவும். இவ்வாறு அந்த ஐந்து அதிவாகிக தேவதைகளையும் ஆவாகனம் செய்தபின் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே ஆவாகனம், ஸ்தாபனம், சன்னிதாபனம், சன்னிரோதனம், சம்முகம், அவகுண்டனம் என்கிற ஆறு முத்திரைகளையும் காண்பிக்கவும். பின் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் ஹ்ரைம் ஹம் ஹஹா என்கிற பீஜமந்திரங்களால் அங்கநியாசம் கரநியாசம் செய்யவும். அதன்பின் அவர்களை பின்வருமாறு தியானம் செய்க. அவர்களுக்கு, அதாவது அந்த தேவதைகளுக்கு, நான்கு திருக்கரங்கள், மேல் இரண்டு கைகளில் பாசமும் அங்குஷமும், கீழ் இரண்டு திருக்கைகளில் இடக்கை வரதஹஸ்தமாகவும் வரதஹஸ்தமாகவும் வரதுகை அபயஹஸ்தமாகவும் உள்ளன. திருமேனியோ சந்திரகாந்தமணி போல் ஒளி வீசுகிறது. கைவிரல்களில் அணிந்துள்ள சிவப்புக்கள் மோதிரங்களின் ஒளியால் எண்ணிதைகளும் சிவந்து காணப்படுகின்றன. அருகிலே சிவந்த பொன்னாடை, சிவந்த திருக்கைகளும் திருவடிகளும் அன்றலர்ந்த செந்தாமரையை வெல்லும் அழகு, திருமுகத்தில் முக்கண்கள், திருமுக மண்டலமோ முழு நிலவின் ஒளி போன்றதாகையால் மனங்களை தன்பால் ஈர்க்கின்றது. தலையிலே மாணிக்கங்கள் பதித்த இரத்தன கிரீடம், நெற்றியில் மெளிரும் சந்திரகலை தேவியின் வகிட்டை மேலும் அழகுபடுத்துகிறது. இரத்தன குண்டலமான காதணிகள் இரு கன்னங்களிலும் பிரதிபலிக்கின்றன. உன்னதமான பருத்த மார்புத்தடங்கள், கருத்திலே முத்துமாலைகள், மேற்கைகளில் தோல்வளை, கைகளிலே வளைகள், அறையிலே பொன்மயமான ஒட்டியானம், இவை மனதை கொள்ளை கொள்பவனாக அழகுற விளங்குகின்றன. அறை சிறுத்து நிதம்பமான பின்புறம் பருத்துள்ளது. தூய சிவப்பு பட்டாடை உடலை மறைத்துள்ளது. செந்தாமரை திருவடிகளில் ஒலிமிகும் சடங்கைகளும் சிலம்புகளும், திருவடி விரல்களில் ஒளிரும் மனங்கவரும் மோதிரங்கள், இறைவனது திருவருள் சக்தியற்ற சவத்தை போன்றிருப்பின் அதனால் சாதிப்பது என்ன? ஆகவேதான் அந்த ஐந்து தேவிகளும் சிவபரம்பருள் போல சக்தியோடு கூடிய திருமேனி கொண்டு காட்சியளிக்கின்றன. ஆகவேதான் அவர்களது திருவருளால் அனைத்தும் கைகூடுகின்றன. அனைத்து ஜீவராசிகளுக்கும் திருவருள் புரியும் சிவபரம்பொருளேதான் அந்த ஐந்து மூர்த்திகளையும் தன்பக்கல் கொண்டார். ஆகவேதான் தெய்வத்திறன் பொருந்தி அவர்கள் எதை செய்வதிலும் திறன் கொண்டவர்கள் ஆகவும், அருள் செய்வதிலேயே ஊக்கம் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இவ்வாறு நன்மைகளையே புரியும் இந்த ஐந்து தேவிகளையும் தியானித்து சங்கத்தில் உள்ள நீரால் ஒவ்வொரு சொட்டாக திருவடிகளில் பாத்தியம், கைகளில் ஆச்சமனேயம், கைகளில் அர்க்கம், தலைப்பவத்தில் ஆஜமனியம் அளிக்க வேண்டும். பின் சங்கத்தின் நீர்த்துளியால் ஸ்நானம் சமர்ப்பியாமி என நீராட்டுதலாக நினைத்து ஒரு சொட்டு நீரை புட்பத்தினால் எடுத்து அந்த மூர்த்திகள் மேல் தெளிக்க வேண்டும். பின் சிவந்த அரைப்பட்டும் மேலாடையும் சமர்ப்பிக்க வேண்டும். விலை உயர்ந்த கிரீடம் மற்றும் திருவாபரணங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொருள்கள் இல்லையெனில் மனதினாலேயே இந்த உபசாரங்களை செய்யலாம். அதன்பின் சந்தனம், அச்சதை, நறுமணப் பூக்களை சமர்ப்பிக்கவும். நறுமண தூபம் காட்டி நெய் விளக்கினால் தீபம் காட்டவும். இவ்வாறு செய்யும் போதெல்லாம் ஓம் ஹீம் அக்னியாதி ரூபாபியகா பஞ்சதேவிபியகா தீபம் சமர்ப்பியாமி நமஹா என்பது போல அர்ப்பணிக்கும் பொருள்களுக்கு ஏற்றவாறு பெயரை மட்டும் மாற்றி சொல்லி அந்த உபச்சாரங்களை செய்ய வேண்டும். இவ்வாறு தீபம் சமர்ப்பித்த பின்பு ஒவ்வொரு தேவிகளுக்கும் என தனித்தனியாக வாழை இலையில் நிவேதனப் பொருள்களை வைக்க வேண்டும். நெய், சர்க்கரை, தேன் கலந்த பாயசம், இனிப்பு பூரி அல்லது அதிரசம், வாழைப்பழம், பானகம் முதலிய நிவேதனப் பொருள்கள். இந்த நிவேதனப் பொருள்களை இலையில் பரிமாறியவுடன் அதை ஓம் போர்பவஸ்வகா என்று நேரினால் புரோக்ஷிக்க வேண்டும். பின் ஓம் ஹ்ரீம் ஸ்வாஹா நைவேத்யம் நிவேதயாமி நமஹா என்று கூறி அந்த பொருட்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இறைவன் அவற்றை உள்ளதாக நினைத்து ஓம் ஹ்ரீம் நைவேத்யானந்தே ஆஜவனார்த்தம் பானியம் சமர்ப்பியாமி நமஹா என்று கூறி ஒரு உத்தரணி நீரை பக்கத்தில் உள்ள சுத்தி பாத்திரத்தில் விட வேண்டும். பின் நிவேதனம் செய்த பொருட்களோடு அந்த இலையை கிழக்காக நகர்த்தி வைத்துவிட்டு அவ்விடத்தை சுத்தம் செய்தபின் இறைவனுக்கு வாய்ப்புப்படிக்க கைகால்களை அலம்பிக் கொள்ள பின் ஆசமனம் செய்ய என்று சிறிது நீரை உத்தரணியில் எடுத்து சுத்தி பாத்திரத்தில் விட வேண்டும். அதன்பின் தாம்பூலம், தூபம், தீபம் தந்தவின் மும்முறை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கி தலைக்கு மேல் இரு கைகளையும் கூப்பிய வண்ணம் பிரார்த்திக்க வேண்டும். தாயே, தாங்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சியுடன் சிவனாரது திருவடிகளை அடைய விரும்பும் இத்துறவியை பரம்பொருளான பரம சிவனாரது திருவடிகளில் சேர்க்க வேண்டும். இதற்கு தாங்கள் அனைவரும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன்பின் தாங்கள் வந்தவழியே செல்லலாம் என அவர்களை வேண்டிக் கொண்டு நிவேதனம் செய்ய பொருட்களை கன்னி பெண்களுக்கு பிரித்து கொடுக்கலாம், பசுவிக்கு தரலாம், இரண்டும் இல்லையெனில் நீர்நிலைகளில் போடலாம். நிவேதனப் பொருட்களை வேறு விதமாக தள்ளக்கூடாது. இதற்கு மேல் பார்வண ஸ்ராத்தம் செய்ய வேண்டும். துறவிகளுக்கு ஒருவரை நியமித்து செய்யக்கூடிய எகோத்திட்ட ஸ்ராத்தம் கிடையாது. இனி பார்வண ஸ்ராத்த முறையை கூறுவேனாக, கவனமாக கேளுங்கள். இதனால் பல நன்மைகள் உண்டு. ஸ்ராத்தம் செய்பவர் நீராடி பிராணாயாமம் செய்து புதிதாக பூணூல் அணிந்து ஆச்சமனம் செய்து தர்பையினால் ஆன பவித்திரத்தை வலதுகை மோதிர விரலில் அணிந்து அன்றைய திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் ஆகியவற்றை கூறி மறித்த இத்துறவிக்காக இன்று பார்வண வழியில் ஸ்ராத்தம் செய்ய போகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு உட்காருவதற்காக வடக்கு புறத்தில் சில தர்ப்பங்களை பரப்ப வேண்டும். பின் நீரை தொட்டு கைகளை துடைத்துக் கொள்ளவும். அந்த தர்ப்பைகளின் மேல் சிவபக்தி கொண்ட நான்கு அந்தணர்களை அழைத்து வந்து அமரச் செய்க. அவர்கள் நால்வரும் எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்திருக்க வேண்டும். அந்நால்வரில் ஒருவரை இந்த ஸ்ராத்தத்தில் தாங்கள் விஸ்வேதேவர் ஸ்தானத்தில் அமர்ந்து அருள வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்ளவும். மற்ற மூவரையும் ஆன்மாவிற்காக, அந்தராத்மாவிற்காக, பரமாத்மாவிற்காக என்று அவர்களை வரித்தபின், அதாவது வேண்டிக் கொண்டு அமர்த்திய பின், அவர்களது திருவடிகளை அலம்பி ஆச்சனம் செய்ய சொல்லி அவர்களுக்கு வஸ்திரம், வெள்ளியாலான பஞ்சபாத்திரம், உதகும்பம் முதலியன தந்து சந்தனம் அளித்து உபசரித்து போஜனம் செய்விக்க வேண்டும். அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் அவ்விடத்தை சாணி கொண்டு மெழுகி சுத்தம் செய்துவிட்டு அங்கேயே கிழக்கு நுனியாக தர்ப்பங்களை பரப்பி பிண்டம் அளிப்பதற்காக சங்கல்பம் செய்ய வேண்டும். அந்த தர்ப்பங்களில் மூன்று இடங்களில் மண்டலம், அதாவது பிண்டம் வைக்கும் செய்க. அதன் பின் முதலில் ஒரு பிண்டத்தை கையிலெடுத்து ஆத்மனே நமஹ இமம் பிண்டம் ததாமி, ஆன்மாவிற்கு இப்பண்டத்தை தருகிறேன் என்று சொல்லி முதல் மண்டலத்தில் அதை வைக்கவும். பின் இரண்டாவது பிண்டத்தை கையில் எடுத்துக் கொண்டு அந்தராத்மனே இமம் பிண்டம் ததாமி, அந்த ஆத்மாவிற்காக இப்பிண்டம் தருகிறேன் என்று கூறி அதை இரண்டாவது மண்டலத்தில் வைக்கவும். பின் மூன்றாவது பிண்டத்தை கையில் எடுத்து பரமாத்மனே இமம் பிண்டம் ததாமி, இப்பிண்டம் பரமாத்மனுக்கு தருகிறேன் என்று கூறி மூன்றாவது மண்டலத்தில் வைக்கவும். அதன் பின் அம்மூன்று பிண்டங்களின் மேலும் தர்ப்பியினால் தீர்த்தம் விட்டு பின் எழுந்திருந்த மும்முறை வலம் வந்து நமஸ்கரிக்கவும். பின் வரித்திருந்த நான்கு அந்தணர்களுக்கும் தட்சிணை தாம்பூலம் தருக. பின் அதே இடத்தில் அப்பொழுதே நாராயணருக்கென ஓர் உருண்டை சாதத்தை பலியாக தருக. ஸ்ரீமன் நாராயண பூஜை செய்வதெல்லாம் நம்மை காப்பதற்காகவே. ஆகவே ஸ்ரீ விஷ்ணுவை பூஜித்து பாயசத்தை நிவேதனம் செய்யவும். இதற்கு பின் வேதம் கற்றறிந்த பன்னிரு அந்தணர்களை அழைத்து வந்து, வளர் விரையாக இருந்தால் கேசவர் நாராயணர் முதலிய பன்னிருவர்களையும், தேவிரியாக இருந்தால் சங்கர்ஷனர் வாசுதேவர் முதலிய பன்னிருவர்களையும் அவர்கள் மேல் ஆவாகனம் செய்து சந்தனம் புட்பம் முதலியவைகளால் அர்ச்சித்து வேட்டி பஞ்சபாத்திரம் உதகும்பம் முதலியன தந்து போஜனம் செய்வித்து பின் இழிந்தவுடன் கைகால்களை அலம்பி ஆச்சமணம் செய்ய சொல்லி தட்சிணை தாம்பூலம் அடித்து அவர்களிடம் ஆசி பெற வேண்டும். அவர்கள் எழுந்திருந்து செல்ல முற்படும் முன் அவர்களுக்கு செருப்பு குடை முதலியனமும் தந்து அவர்களை மகிழ்ச்சி கொள்ள செய்ய வேண்டும். அதன் கிழக்கு நிலையாக சில தர்ப்பங்களை பரப்பி அதன் மேல் ஓம் பூ ஸ்வாகா, ஓம் புவகா ஸ்வாகா, ஓம் சுபகா ஸ்வாகா என்று கூறி மூன்று இடங்களில் பாயசத்தினால் பலி தருவோம். முனிவரே, இதுவரை 11வது நாள் சடங்கை பற்றி கூறினேன். முருகன் கூறுகிறார், வாமதேவரே, துறவி தன் உடலை உதறி தள்ளி பிரம்மத்துடன் இணைந்த 12வது நாள் சாத்தம் செய்பவர் விடிவோரையில் எழுந்திருந்து காலைக்கடன்களை முடித்து நீராடி நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து சிவனடியார்கள், துறவிகள் அல்லது சிவபக்தி கொண்டவர்கள் ஆகிய அந்தணர்களை அழைத்து சாந்தத்திற்காக வரிக்க வேண்டும். இதே ஒரு ஆசிரியர் குறிப்பு ஒன்று கூறப்படுகிறது. தர்மசிந்து என்கிற நூலில் 16 அந்தணர்களை வரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவர்களில் முதல் நால்வர் குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பர குரு ஆவர். மற்ற 12 பேர்களும் கேசவர் முதலிய பன்னிருவர்களுக்காக. ஆனால் இப்புராணத்திலோ 12 அந்தணர்களை வரித்தால் போதும் என்று சொல்லப்பட்டு மீண்டும் தொடர்கிறோம். அவர்கள் அனைவரும் நடுப்பகலில் எண்ணெய் தேய்த்து நீராடி மாத்தியான் முதலிய கர்மாக்களை செய்து முடித்திருக்க வேண்டும். அவர்களை சிவபூஜை செய்யும் இடத்திற்கு அருகில் அமரவைத்து சிவபிரானுக்கு உரியதான 5 ஆவரண மந்திரங்களை கூறி அவ்வந்தனர்களை பூஜிக்க வேண்டும். இதன்பின் தானாயாமம் செய்து திதி, வாரம், நட்சத்திரங்கள், யோகம், கரணம் முதலியன கூறி மகா சங்கல்ப விதிப்படி அஸ்மத்குரோ இக ஆராதன பூஜாம் கரிஷ்யே என்று சங்கல்பம் செய்ய வேண்டும். அதன்பின் சாந்தம் செய்பவர் அவ்வந்தனர்களது திருவடிகளை அலம்பி தான் ஆசமனம் செய்து அவர்களையும் ஆச்சமனம் செய்ய சொல்லி கிழக்கு நோக்கி தர்பாசனங்களில் அவர்களை அமரச் செய்யவும். சதாசிவன் முதலியவர்கள் வரிசையாக அமர்ந்துள்ளதாகவே சிந்தித்து அந்த 8 அந்தணர்களை வந்திக்க வேண்டும். மற்ற 4 குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பகுரு, பராத்பர குரு என்றே பாவிக்க வேண்டும். சாட்சாத் உமை ஒரு பாகனாகவே பரமேஷ்டி குருவை தியானிக்க வேண்டும். அதன்பின் குருவே நமஹ இதம் ஆசனம் என்று அவரது கால்கள் அடியில் இரு தர்ப்பங்களை போடவும். இவ்வாறே அனைவருக்கும் ஆசனம் அளித்தெடுக. முதலில் பிரணவத்தை கூறி பின் குருவின் தீட்சா நாமத்தை 2 வேற்றையில் வேற்றுமையில் கூறி முடிவில் ஆவாகையாமி நமஹா என்று, அதாவது குருவின் தீட்சா நாமம் கூறி ஓம் குரும் ஆவாகையாமி நமஹா, ஓம் பரமகுரும் ஆவாகையாமி நமஹா, ஓம் பரமேஷ்டி குரும் ஆவாகையாமி நமஹா, ஓம் பராத்தர குரும் ஆவாகையாமி நமஹா என்று ஆவாகனம் செய்து அர்க்யத்திற்கென்று வைத்துள்ள நீரினால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே பாத்தியம் ஆச்சமனியும் அர்க்யம் தரவும். அம்மாதிரியே ஓம் சதாசிவாய நமஹா என்று மற்ற 8 பாத்தியம் ஆச்சமனம் அர்க்யம் தருக. பின் அனைவருக்கும் வஸ்திரம், சந்தனம், அக்ஷதை முதலியன தருக. பின் வாழை இலையை 12 பேர்களுக்கும் தனித்தனியே இட்டு அதில் ஒரு துளி நெய்யை விட்டு அவ்விலையை தூய்மையாக்கி அதில் அன்னம், பாயசம், இனிப்பான பூரி, அதிரசம், பருப்பு, சமைத்த காய்கறிகள், ஊறுகாய், வாழைப்பழம், சர்க்கரை கலந்த தேங்காய், துருவல் முதலியனவற்றை பரிமாறவும். பின்பு முதலில் அமர்ந்துள்ள குருவின் இறையில் உள்ள பதார்த்தங்களை காயத்ரி மந்திரம் சொல்லி புரோக்ஷித்து பின் பரிசேஷம் செய்யவும். அதன் பின் அவ்விலையை தொட்டுக்கொண்டு, விஷ்ணோஹோ ஹவ்யம் இதம் ரக்ஷஸ்வ, ஹே விஷ்ணுவே, இந்த ஹவிசை நீ காப்பாற்ற வேண்டும் என்று கூறவும். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே செய்ய வேண்டும். அதன் பின் ஒவ்வொருவர் வலது உள்ளங்கையால் ஓர் உத்ரனை நீர்வார்த்து, குருவாதய சதாசிவாதய சர்வத்திர அமிர்தாய தாம் அமிர்தோபஸ்தரணவசி என்று செய்பவர் கூற, அந்தனர்கள் உள்ளங்கை நீரை குடித்துவிட்டு சாப்பிடத் தொடங்க வேண்டும். பின் நமஸ்கரித்து எழுந்திருந்து, குருவாதய சதாசிவாதய, மே பிரீதா வரதா பவந்து, குருமார்களும் சதாசிவன் முதலியவர்களும் மனம் மகிழ்ந்து எனக்கு கோரும் வரம் தருபவர்களாக ஆகட்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். அதன்பின் ஏ தேவாகா முதலிய மந்திரங்களை கூறி அச்சதையுடன் அந்த அன்னத்தை தியாகம் செய்ய வேண்டும். அதாவது, இந்த அன்னம் என்னுடையதல்ல, இறைவனது என்று அர்ப்பணித்து, அதன் பின் கணானாந்த்வா என்று ஆரம்பித்து நான்கு வேதங்கள், ஸ்ரீருத்ரம், சமகம், சத்யோஜாதாதி ஐந்து மந்திரங்கள், புருஷசூக்தம் முதலியனவற்றை அந்தனர்கள் உண்டு முடியும் வரை ஜபிக்க வேண்டும். உண்டு முடித்ததும் குடிக்க தீர்த்தம் கேட்டு, அதன் பின் அமிர்தாபிதானம் என்று ஓர் உத்தரணி நீரை அவர்கள் கையில் விட அவர்கள் அதை உட்கொள்வார்கள். பின் அவ்வந்தனர்கள் கை கால்களை அலம்பிக் கொண்டு வந்ததும் அவர்களை ஆச்சமனம் செய்ய சொல்லி பின் அவர்களுக்கு தட்சிணை தாம்பூலம் தர வேண்டும். பாதரட்சை, தர்பாசனம், குடை, விசிறி, மணை, அதாவது உட்காரம் பலகை, மூங்கில் கைத்தடி முதலியன தந்து அவர்களை மகிழச் செய்து ஆசி பெற வேண்டும். பின் அவர்களை வழி அனுப்பும் வாயிலாக, குருவாதேகா சதாசிவாதேகா பிரீதா யதாசுகம் கச்சந்து, குருக்களே, சதாசிவன் முதலியவர்களே நிறைந்த மனதுடன் மகிழ்ச்சியோடு சென்று வரலாம் என்று வேண்டிக் கொண்டு வாசற்படி வரையிலும் அவர்களோடு சென்று பின் திரும்பி வர வேண்டும். அதன்பின் மயா கிருதமிதம் சகல ஆராதனம் சம்பூர்ணமஸ்து ஸ்ரீ பிரம்மார்ப்பணமஸ்து என்று அக்ஷதையும் நீரும் கீழே விடவும். இதுவரை துறவிகளின் 12 நாள் சடங்குகள் விவரிக்கப்பட்டன. அதன்பின் அந்தனர்கள், சுற்றத்தார்கள், ஏழை எளியவர்கள் ஆகிய அனைவருக்கும் விருந்தோம்பல் செய்து தானும் உண்ண வேண்டும். இவ்வாறு செய்வதால் தவறு ஏற்படாது, இதுவே உண்மை என்று அறுதியிடலாம். இவ்வாறு குருவின் ஆராதனையை வருடந்தோறும் செய்யும் சீடன் இவ்வுலக இன்பங்கள் அனைத்தையும் முழுமையாக பெற்று முடிவில் சிவலோகத்தையும் பெறுகிறார். சூதர் கூறுகிறார், முருகப்பெருமான் தன் பிரிய சீடரான வாமதேவருக்கு உபதேசித்து அனைவருக்கும் பெருத்த அருளை வழங்கியுள்ளார். முன்பு இவை அனைத்தும் வியாசமுனிவர் நைமிசாரண்ய வாசிகளான முனிவர்களுக்கு கூறியதால் அவரே ஆதிகுரு. வாமதேவரே, தாங்கள் இரண்டாவது குரு. தங்கள் வாய்மொழியாக இதை சிவபக்தி நிறைந்த சனத்குமாரர் கேட்டறிந்தார். அவர் வியாசருக்கும் வியாசர் சுகருக்கும் கூறினார். இந்த வியாசமுனிவரது சீடர்களான வைசம்பாயனர், பைலர், ஜெய்மினி, சுமந்து ஆகிய நால்வரும் உலகில் தர்ம நெறியை நிலை நிறுத்துவதற்காக வேதங்களை படித்தவர்கள். வாமதேவரே, தங்களது சீடர்களான அகஸ்தியர், புலஸ்தியர், புலகர், கிரத்து ஆகிய நால்வரும் திருமணம் படைத்தவர்கள். அனைத்து வேத கருத்துக்களையும் அறிந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத் சுஜாதர் ஆகிய நான்கு யோகிகளும் சனத்குமாரரது சீடர்கள். யோகியான சுகருடைய குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு, பராத்பர குரு ஆகிய நால்வரும் அனைவராலும் பூஜிக்கப்பட வேண்டியவர்கள். பிரணவத்தை பற்றிய இந்த முழு விளக்கமும் மேற்கூறிய நான்கு குருமார்களிடமும் நிறைந்துள்ளது. இதுவே அனைத்து சாஸ்திரங்களிலும் பெரிது, உயர்ந்தது, காசியில் முக்திக்கு காரணமானது. இந்த குருமண்டலம் பரமசிவமான சிவபரம்பொருள் என்றும் தங்கியிருக்கும் இடம். வேதத்து உச்சியான உபநிடத கருத்துக்களை என்றும் ஆலோசித்து வரும் துறவிகளால் உயர்ந்ததாக பூஜித்து போற்றப்படுவது. வேதம் முதலியவற்றால் பிரித்து உணரப்படும் மகாகாசம் முதலியனவற்றால் சூழப்பட்டுள்ளது. உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, அனைத்து உலகங்களுக்கும் நன்மையையும் உயர்வையும் தரக்கூடியது, அனைத்திற்கும் மேலாக அனைத்து செல்வங்களையும் தரவல்லது. முனிவரே, இவை அனைத்தும் சிவபெருமானால் கூறப்பட்ட ரகசியங்கள், வேதாந்தங்களான உபநிடதங்களால் நிச்சயிக்கப்பட்ட ரகசியங்கள். இதுவரை நீங்கள் கேட்டதை சான்றோர்கள் உங்கள் கருத்தே இவை என கூறுவார்கள். ஆகவே துறவிகள் இதுவரை நான் கூறிய பாதையிலேயே சென்று சிவோகமஸ்மி, நான் சிவனே என்கிற இரண்டற்ற அத்வைத கோட்பாட்டில் நின்று சிவ சிந்தனையிலேயே மூழ்கி சிவமாகவே ஆகிவிடுகிறார்கள். சூதர் கூறுகிறார், இவ்வாறு வாமதேவம் இவருக்கு உபதேசித்த ஞானப்படமான தேவதேவர் ஸ்ரீ கார்த்திகேயனான முருகன் தேவராலும் மூவராலும் வணங்கி துதிக்கப்படுகின்ற சிவனாரின் திருவடித்தாமரைகளை மனதில் கொண்ட வண்ணம் பல பல கொடுமுடிகளால் அழகுரமிளிரும் ஆச்சரியமான கைலாச சிகரத்தை சென்றடைந்தார். வாமதேவரும் தனது உயர்ந்த சீடர்களோடு ஏறு மயிலேறு விளையாடும் முருகனை தொழுது கைலை சென்று அங்கு அம்மையப்பரது திருவடிகளை தரிசித்தார். இறைவரது திருவடி தாமரைகள் உலக மாயையை அகற்ற வல்லது, முக்தி தர வல்லது. தன் உடலையும் மறந்த முனிவர் தன்னையே இறைவனிடம் அர்ப்பணித்தார். திரும்ப திரும்ப தரையில் விழுந்து வணங்கினார். அதன்பின் வேதாகமங்களின் கருத்து சுவையை சுவைக்க வைக்கும் பற்பல துதிகளார் இறைவனையும் இறைவியையும் முருகனுடன் இணைத்து சோமாஸ்கந்த மூர்த்தியாக துதித்தார். அம்மையப்பரது திருவடிகளை தரையில் தாங்கி அருள் பெற்று அங்கேயே இன்பமாக வசிக்கலானார். சீடர்களே, நீங்களும் முன்பு முருகன் உபதேசித்தபடியே இறை வடிவாகிய பிரணவத்தின் கருப்பொருளை நன்கறிந்து சிந்தித்து இங்கேயே தங்கியுங்கள். இவ்வோங்காரமே உலகிய தடைகளை நீக்க வல்லது. பிறப்பு இறப்பு என்கிற சுழலை கடத்த வல்லது. வேதங்களுக்குள் பாலில் நெய் போல் மறைந்திருப்பது இதுவே பிரம்ம தத்துவம். இதுவே முக்தி தருவது. ஸ்ரீ விஸ்வநாதரது திருவடிகளில் சாயுஜ்யம் என்னும் இறைவனோடு இரண்டர கலப்பதான முக்தியை நினைத்து நினைத்து வாழுங்கள். நான் இப்பொழுது குருநாதருக்கு சேவை புரிய வகரீகாசமும் செல்லப் போகிறேன். உங்கள் அனைவருக்கும் திரும்பவும் என்னுடைய வரவும் உரையாடுவதற்கான வாய்ப்பும் கிடைக்கட்டும். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. இத்துடன் ஆறாவதான கைலாச சம்ஹிதை முற்றுப்பெறுகிறது.